அல்லாஹு தஆலா மனிதர்களை மிக சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். ஆதமுடைய குழந்தைகளை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குர்ஆனில் சூரத்து தீன் மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது மனிதர்களை அழகான வடிவத்தில் படைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலக்கத்கரம் நாம் அறிய ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம் என்பதாகவும் குர்ஆன் குறிப்பிடுகிறது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் பல வேற்றுமைகள் உள்ளவர்களாக மனிதர்கள் காட்சியளிக்கிறார்கள். பல வகையான மாற்று கருத்துக்கள், வேற்றுமைகள் மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது. முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்ற வேற்றுமை வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர் உண்மையான தீனில் இருக்கிறார், இவர் வழித்தவர் இருக்கிறார் என்ற ஒரு அடிப்படை வந்திருக்கிறது. மூன்றாவதாக மசாயில்கள், ஃபத்வாக்கள், மார்க்க தீர்ப்புகள் போன்ற விஷயங்கள்ல கருத்து வேற்றுமைகள் காட்சியளிக்கிறது. நாலாவது மனித பண்பு ரீதியாக, மனிதனுடைய தன்மைகள் ரீதியாக சில வித்தியாசங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் காட்சியளிக்கிறது. கனிவான சகோதரர்களை பெரியாக்கனே, அல்லாஹு தஆலா நம்மை பல வகையிலும் வழிகாட்டியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான பகுதிதான் வேற்றுமையான சந்தர்ப்பத்தில் மாற்று கருத்துள்ளவர்களோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த குத்பாவின் சாரம்சம். இதை குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் நாம் இதை பார்க்கும் பொழுது நாம் ஒரு சிறந்த சமூகமாக, முன்மாதிரியான சமூகமாக இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் பலத்த சோதனைகளை முன்னோக்க வேண்டி வரும், உள்ளங்கள் பிளவுபட்டு போகும், ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு ஏற்படும். இதால் ஒரு சிறந்த உம்மத்தை கட்டியெழுப்ப முடியாது. கனிமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் செய்து வரும் குத்பாக்களில், குறிப்பாக இந்த சிறப்பான மெம்பரில் நீங்கள் எல்லோரும் அடிக்கடி அதான் மாசினுடைய அதானை கேட்பது போன்று என்னுடைய நாவால் ஒற்றுமை பற்றி நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நாம் எந்த நேரமும் பேசி வருகிறோம். இந்த அடிப்படைகளை நாம் சற்று புரிந்து கொண்டால்தான் ஒரு முஸ்லிம் உம்மத் சிறந்த ஒரு முன்மாதிரியான உம்மத்தாக இருக்க முடியும். முதலாவது வேற்றுமை ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையில், முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் உள்ள வேற்றுமையை காட்டுகிறார். அதை விட பயங்கரமான வேற்றுமை என்று காண்பிப்பது மிகவும் கஷ்டம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌன் அன ரப்புக்கும் உல் ஆலா என்று, நான் தான் ரப் என்று வாதித்தவன். அப்படிப்பட்ட கடுமையான அந்த ஃபிரௌனுக்கு நல்ல உபதேசத்தை, தீனுடைய விஷயத்தை அல்லாஹ் ரசூலை அறிமுகப்படுத்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக்கித்தான் கேட்டார்கள். உலகத்தில் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு கேட்ட துவாக்கள் பொறுமதியான துவா தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்த சகோதரருக்கு கேட்ட துவா. அல்லாஹ் அதை கபூல் செய்தான். சகோதரர் கேட்ட துவாவை கபூல் செய்து இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் அனுப்புகிறான் ஃபிரௌன் கிட்ட. அவன் தன்னுடைய மமதையில, கர்வத்தில், தன்னுடைய பேச்சு வார்த்தைகளுடைய அணுகுமுறையில, தான் தான் எல்லாம் என்று பேசுறதுல அவன் மிகச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான மனிதர்கிட்ட அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, கூலா லஹு கௌலன் லையினா, நீங்க ரெண்டு பேரும் போய் மிக மிருதுவான வார்த்தைகளால பேசுங்க. கனிவான சகோதரர்களை தெரியாக்களே, குஃப்ருல உச்சக்கட்டத்தை அடைந்த பிராவிடத்திலேயே அல்லாஹ் தஆலா மிருதுவாக பேசு என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மத்தியில நாங்க எப்படி கடிதம் உள்ளவர்களாக, வேற்றுமை உள்ளவர்களாக, சண்டை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பது ஒரு சிறு குழந்தைக்கும் பகுத்தறிவுள்ள ஒரு சின்ன மனிதனுக்கும் இது தெரியுமாக இருக்கும். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நீங்க இந்த நான் அல்லாஹ்வை தரிசிக்க போகிறேன், இந்த மக்களை கவனிச்சு கொள்ளுங்க என்பதாக விட்டுவிட்டு அவர்கள் போய் திரும்பி வரும் பொழுது சாமிரி என்ன செய்தார், அந்த அவர்களை ஒரு சிலை வணக்கத்தின் பக்கம் திருப்பி விட்டான், அந்த காலை மாற்றின் பக்கம் திருப்பி விட்டான். அதனால அந்த மக்கள் எல்லாம் மலிக்கேட்டில் போயிட்டான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மிக கோபப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் இந்த மக்களை அதற்கு ஏசி எச்சரிக்கை செய்து கடினமாக ஏதோ சில வார்த்தைகளை சொல்லிருந்தாலும் அந்த மனிதர்களை நீ நேர்வழியின் பக்கம் கொழந்திருக்கணுமே. சொன்னாங்க, நான் சில விஷயங்களை செய்து பார்த்தேன், அது சரிவரில்ல, நீங்க வரும் வரைக்கும் நான் மிக நிதானமாக அவர்களை பாதுகாத்து வைத்தேன் என்று சொல்றார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை பற்றி சுட்டி காட்டுகிறார். வழி தவறி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியில போய்விட்டார்கள், அல்லது கொள்கை ரீதியாக பாரிய கொள்கையின் பக்கம் அவர்கள் வழி தவறிவிட்டார்கள், அப்படிப்பட்ட மக்களை கூட குர்ஆன் மிக நிதானமாக அழைக்குமாறு சொல்கிறது. மூன்றாவது, இன்று உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேற்றுமைகள், மதுரனுடைய வேற்றுமை, கொள்கையுடைய வேற்றுமை, தரீகாவுடைய வேற்றுமை, தௌஹீதுடைய வேற்றுமை, இப்படி ஏராளமான வேற்றுமைகளை காட்சியளிக்கிறோம். ஃபத்வா ரீதியாக, மார்க்க தீர்ப்பு ரீதியாக நாங்கள் பல வகையான வேற்றுமைகளை காட்டுறோம். செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல இந்த மஸ்ஜித் இருக்குது, மூலாம் குறுக்குது பக்கத்தில் தான் இருக்குது. அசருடைய அதானுடைய நேரம் ரெண்டு மஸ்ஜிதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் ரெண்டு மஸ்ஜிதுடைய அந்த இக்காமத்துடைய வார்த்தைகளிலே வித்தியாசம் இருக்குது. தக்பீர் சொல்லி அந்த கையை கட்டும் பொழுது தொப்புளுக்கு கீழே அமேலான்றதுலையும் வித்தியாசம் இருக்குது. இதை அடையாளம் கண்ட ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லா அவர்கள், ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குறுகிய பார்வையில் 200 சட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்து வேற்றுமைகள் இருக்குது. விளக்கம் சொல்லும் பொழுது நாங்க சொல்லுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்தான தொழுகையில, ஜமாத்துடைய தொழுகையில, தனிமையான தொழுகையில ஓத இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. தொழுகையே இல்லை சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம. மூணாம் குருத்தரை வாங்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், சூரத்துல் ஃபாத்திஹா இமாமோட தொலைப்புல நான் மட்டும்தான் ஓதணும், நீங்க யாருமே ஓதக்கூடாது. அதே ஹதீஸ் தான், இல்லாமல் ஃபாத்திஹத்தில் கிதாப். அங்கு இன்னொரு ஹதீஸ் சொல்கிறது, இமாமுக்கு யாரு இமாமாக இருக்கிறாரோ அவருக்கு பின்னு கால் உள்ளவர் இமாமுடைய ஓதலை வச்சு போதும் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸை வைத்து இமாம் ஹனஃபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல இமாம் ஓதக்கூடிய நேரத்தில் நீங்க ஓதுறது இல்லை. அதே ஹதீஸ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்லும் பொழுது, இல்ல எல்லாருமே ஓதணும் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இததான் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் 200 சட்டங்கள்ல ஏந்த பார்வையில கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஏந்த கேள்வி, அந்த முதலுக்குள்ள விஷயத்திலேயே அல்லாஹ் மிருதுவாக நடந்து சொல்றதுக்குள்ள நாங்க இந்த விஷயங்கள்ல இப்படி மோதி கொள்றதுனால என்ன நடக்கும் என்பதை சிந்திச்சுதான். இது மோதலுக்குரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் உலகத்துல 4 பெரும் இமாம்கள் ஏற்படுத்திருக்கிறார். அபூ ஹனீஃபாவும் மாலிக் ரஹ்மத்துல்லா ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் இடத்துல இமாம் ஷாஃபி கால் மடிச்சிருந்து படிச்சிருக்கிறார்கள். சின்ன வயதுல அங்கு ஹஸ்ஸால இருந்து தாய் அவர்களை சுமந்து கொண்டு மக்காக்கு வந்து மதீனாக்கு வந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா 150 பிறக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அந்த 150 மௌத்தாகிறார்கள். 204 இமாம் ஷாஃபி மௌத்தாகிறார்கள். அதற்கு முன்போ இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் மாலிக்கையும் சந்திக்கிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு உஸ்தாதாகவும் இருக்கிறார்கள். இந்த 4 இமாம்களுக்கு மத்தியில ஒரு வகையான ஒற்றுமையும் அன்பும் பாசமும் துவாவும். ஆனால் நீங்க தொழுகையில மட்டும் 200 என்று சொன்னா மற்ற மசாயல்கள்ல ஏராளமான கருத்து வேற்றுமைகள் இருக்கு. ஆக ஒன்று, குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில வேற்றுமை, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில வேற்றுமை, முஸ்லிம்களுக்கு மத்தியில் மசாயில் ஃபத்வா ரீதியான வேற்றுமை. 4, ஒருவருடைய பழக்கம் இன்னொருடைய பழக்கத்துக்கு வித்தியாசம், ஒருவருடைய அணுகுமுறை இன்னொருடைய அணுகுமுறைக்கு வித்தியாசம், ஒருவருடைய கோபம் இன்னொருடைய இரக்கமாக இருக்கிறது. கனிமான் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 4 கட்டத்துக்கும் குரானும் ஹதீஸும் ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லி தருகிறது. அது என்னன்னா, உங்களுடைய அணுகுமுறை இவைகள்ல மிக மிருதுவாக இருக்க வேண்டும். குஃப்ரை நீங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட, அந்த குஃபார்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட எப்படி நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த நாட்டில் 1919 காதியானிகள் இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் காதியானிகள் காபிர்கள் என்று வாக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை அஹமதியா என்றும் அழைப்பார்கள். மிர்சா குலாம் அஹமத் காதியானி, காதியானி என்று அழைப்பார்கள். காதியானி என்று சொன்னா தக்கள் எல்லாருக்கும் விளங்கிடும், அதே வித்தியாசமானது. அஹமதியா என்று சொன்னா மக்களுக்கு விளங்காது. இதும் ஒரு ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஒரு தரீக்கா அநேகமாக நான் நினைக்கிற ரிஃபாய் தரீக்காலையும் அஹமதியா என்று சொல்லப்படும். இந்த அஹமதியா என்ற இந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு காஃபிர்களை விட கொள்ளாதவர்கள் தான் இந்த காதியானிகள். இதை பத்தி மிக விவரமாக நாங்க பேசியிருக்கிறோம். உலக நாடுகளே இதை பத்தி பேசியிருக்கிறது. உலக நாடுகள்ல உள்ள அந்த ராபிதா 180 நாடுகள் ஒன்று சேர்ந்து 1984 இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்ற நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல 1974 ஒரு பார்லிமெண்ட் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையிலையும் 2007 இலங்கையில உள்ள எல்லா முஸ்லிம் எம்பிஸும், இந்த நாட்டில் உள்ள எல்லா வழக்கறிஞர்களும், இந்த நாட்டில் உள்ள ஷாஜிலியா தரீக்கால இருந்து எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை அறிவிக்கும் பொழுது இந்த நாட்டுடைய 9 பத்திரிகைகள்ல அகமதியா காதியானி முஸ்லிம்கள் அல்ல என்பதை 2007 9 பத்திரிகைகள்ல தெளிவாக அறிவிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அவர்களை கூட நாங்க ஃபிரௌனிடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அணுகினது போலதான் அணுகுவோம். கூலாலவு கவுலன் லையினா, மிருதுவான வார்த்தைகளை சொல்லி அழைங்க. ஆனா அவர்களுடைய விஷயம், இது யகூதிகளுக்கும் நசராணிகளுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்துக்களை விடவும் மிக அபாயமானது. அதை விலை கொள்ளணும். ஏன், அவர்கள் தன்னோடு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம்களே அல்ல, முஸ்லிம்களே அல்ல. அப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களை கூட நாங்கள் அணுகும் பொழுது மிருதுவான அணுகுமுறை தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த தெளிவான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அவர்களால் இந்த சமீப காலத்துல சிங்கள மொழியில அவர்கள் குரானை தர்ஜுமா செய்து பிரசிடென்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சபாநாயகர்ல இருந்து எல்லாருக்கும் போய் விநியோகிச்சு கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய கடமைப்பாடு இருக்குது, எங்களுடைய மக்களுக்கு இந்த தெளிவை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறது. அந்த தெளிவு கூட நான் எப்படி மெம்பர்ல இருந்து கொண்டு மிக மிருதுவாக அழகாக இந்த உண்மையை சொல்லி பேசுகிறனோ, இதே பாணியை தான் எல்லா இமாம்களும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த விளக்கத்தை முன்வைக்க வேண்டும். அவர்கள் தெரியாதனமாக இதுல போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1839 அல்லது 1840 இந்தியாவில் பிறந்த மிர்சா குலாம் அகமது என்பவர் இந்த கொள்கைக்கு மாறி மாறி 1909 காதியான் என்ற பகுதியில் அவர் மரணிக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, தன்னை நபி என்று வாதிட்டார். மக்கத்தில் பிறந்த மதீனால மரணித்த ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய பெயரை தன்னுடைய பெயராக ஆக்கிக் கொண்டு உலகத்தில் பயங்கரமான ஃபித்னாவை கிளப்பி உலகம் எல்லாம் இந்த ஃபித்னா பரவுவதற்கு அது காரணமாக இருந்து கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய 5வது கலீஃபா என்று சொல்லக்கூடியவர், நான் தான் உலகத்துக்கே ஒரு மசீஹாக வந்திருக்கிறேன் என்ற ஒரு தவறான கொள்கையில் இருக்கிறார். அதனால் இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக KR6 என்ற நிறுவனம் உண்டு, அல்ஹம்துலில்லா லாயர்களுடைய அவர்கள் அழகாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுடைய 2015 தெரிவு செய்யப்பட்ட எல்லா முஸ்லிம்கள் எம்பிஸும் அதுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்ற நிலைப்பாடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிரௌனாக இருக்கலாம், காதியாலியா இருக்கலாம், எங்களுடைய அணுகுமுறை மிருதுவானதாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்க வேற நாங்க வேற என்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. மனிதர்கள் என்றதுல நாங்க எல்லாரும் கொண்டுதான். ஆனால் நீங்க கொள்கை என்ற அடிப்படையில் வரக்கூடிய நேரத்தில் உங்களை அணுகுவதையும் நாம் இப்படிதான் அணுகுவோம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் விற்றுட்டு போன அந்த சாமிரியுடைய கொள்கைக்கு திரும்பி விட்ட அந்த மக்களை எப்படி அணுகினார்கள், அதற்கு படிப்பினையாக இருக்கிறது. அதற்கு உமர் ரதியல்லாஹு அந்த காலத்தில் சில மனிதர்கள் முறுத்ததாகிவிட்டார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் இடத்தில் அந்த செய்தி சொல்லப்பட்ட நேரம் மதம் மாறிவிட்டார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு வேற வழி இல்லை, அவர்களை நாம் கொலை செய்யதான் மேலும் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரதியல்லாஹு சொன்னார்கள், இல்லை வேண்டாம், எந்த கதவால வெளியே போனார்களோ அதே கதவால உள்ளுக்கு வந்துவிட்டோம் சொன்னார்கள். இந்த நாட்டில் அப்படி சில மனிதர்கள் தெரியாமல் சில அகல சுன்னத்துவல் ஜமாத்துடைய கொள்கை விட்டு வெளியேறி அவர்கள் ஷியாக்கள் போன்ற கொள்கைகள்ல போய் இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில போய் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இஸ்னா அஷரியாவுடைய கொள்கைக்கும் அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கூட நாங்க என்ன சொல்கிறோம், அழகான முறையில அவர்களுக்கு இந்த உண்மையை விளங்கவே இல்லை. இந்த நாட்டுடைய இந்த கொள்கையை பரப்பக்கூடியவர்களுக்கு நாங்க சொல்கிறோம், இந்த நாட்டில் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் எங்களுக்கு மத்தியில வேற்றுமையான கருத்துகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முயற்சி எடுக்கிறோம். எங்களுக்கு மத்தியில நீங்க கொண்டு இந்த தவறான கருத்துக்களை திணிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் தொடர்ச்சியாக செய்த 4 கலீஃபாக்களுடைய குத்பாவை இந்த மெம்பர் மேடையில் நான் 2 வருஷமாக தொடர்ச்சியாக இதை ஓதி வந்திருக்கிறேன். அது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதை ஒருமுறை இந்த வெப்சைட்டுக்கு வைத்து எல்லோரும் அதை கேளுங்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு யார், அவர்களுடைய அந்த சென் சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய கண்கள், ஒரு கண்ணு சஹாபாக்கள், மறு கண்ணு நபியுடைய குடும்பம், இது ரெண்டுக்கு மத்தியில் எங்களுக்கு வேற்றுமை கிடையாது. அதனால் சுன்னத்துல் ஜமாத்தும் ஷியாவும் இன்றைக்கு உலகத்தில் பயங்கரமான மோதலாக இருக்கிறது. என்ன அநியாயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்றோம், உங்களோட கொள்கைகள் அங்க வச்சுக்கோங்க, மனிதாவுமான அடிப்படையில் நீங்க நாட்டுகளுக்கு உதவி செய்யலாம், ஆனால் தயவு செய்து இந்த வேற்றுமைகளை கொண்டு இங்க பரப்புறதுனால
எங்களுக்கு மத்தியில அனாவசியமான பிரச்சனைகளை நீங்க உண்டாக்குறீங்க. உங்களுக்கு தெளிவு வேணுமென்றால் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் தெளிவை தருகிறோம். குர்ஆன் என்றால் என்ன, சஹாபாக்கள் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, இந்த கருத்தை தருகிறோம். மூணாவது சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் குறிப்பாக எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்று கருத்துகள், இஸ்திஹாருடைய கருத்துகள், இமாம்களுக்கு மத்திய உள்ள கருத்துகள், இது இந்த ரெண்டு கொள்கை ரீதியான கருத்துக்களை போல உள்ள பிரச்சனை அல்ல. தொழுகையில தக்பீர் கருத்தினிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் வரக்கூடிய இந்த கருத்து வேற்றுமைகள் அது எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதுதான் இன்று ஆக முக்கியமானது. லைலத்துல் கத்ருடைய இரவும் இத்தராம் நாள் என்பதை அறிவிக்க வந்த அந்த மலக்கு திரும்பி போய்விட்டார்கள். காரணம், ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட சண்டை, ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட மோதல். இந்த மோதலின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த தகுதிதான் என்பதை அறிவிப்பதை உயர்த்தி விட்டான். இல்லைன்னா இதுதான் லைலத்துல் கத்ர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும். காரணம், இப்படிப்பட்ட உணர்வு பூர்வமாக ஒரு வகையான ஆத்திரத்தில் கோபத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் வரக்கூடிய இந்த வேற்றுமை, இது மிக நிதானமாக அணுகப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். உம்மத்து ஒருவருக்கொருவர் ஏற்றிக் கொள்ள ஆரம்பித்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு அந்த ரஹமத்தை விட்டு எழுந்து விடுவார்கள். இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரும் மேதை அஷ்ரஃப் அலி தான்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். அவர்கள் ஒரு ஊருக்கு பயானுக்கு அழைக்கப்பட்டார்கள். பயானுக்கு போய் அமர்ந்த நேரத்தில் அந்த மக்கள் ஒரு விதமாக அவர்களோடு நடந்து கொண்டார்கள். ஒருவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், நீ ஒரு காஃபிர், நீ ஹராத்தில் பிறந்தவன், நீ ஒரு காஃபிர், நீ ஹராத்தில் பிறந்தவன், நீ வந்து பேசினா குழப்பத்தை ஏற்படுத்துவாய். இந்த மூணு விஷயத்தையும் எழுதிருந்தான். நான் நினைக்கிறேன் எல்லாரும் இதுல கவனம் செலுத்தணும். இதுக்கு அதை படிச்சுட்டு அவங்க கொடுத்த பதில் தான், எப்படி ஹாரூன் ரஷீத் மாமூன் ரஷீத் மன்னரிடத்துல போய் கடுமையாக பேசக்கூடிய நேரத்தில் அந்த மன்னர் சொன்னார், நான் ஃபிரௌனும் அல்ல, நீ மூசாவும் அல்ல. ஃபிரௌனிடத்தில் மூசாவை அனுப்பின நேரம் கூட மிருதுவான வார்த்தையாக தானே பேச சொல்லியிருக்கிறான். அல்லாஹ், நான் ஒரு முஸ்லிம் அரசன், எனக்கிட்ட தவறு இருக்கிறத நீ இப்படி வந்து கடுமையாக நடக்கிறியே என்று சொல்லி காட்டினாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அஷ்ரஃப் அலி தான்வி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க முதலாவது எழுதியிருக்கிறீங்க, நான் காஃபிர், நான் உங்களோட முன்னுக்கு கலிமா சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஸல்லா கலிமா சொன்னாங்க, இப்ப நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். ரெண்டாவது, நான் ஹராத்துல பிறந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. கல்யாணம் எந்த வாப்பாக்கும் உமாக்கும் கல்யாணம் நடக்கிற நேரம், ரெண்டு சாட்சிகள் உயிரோடு இன்று வரைக்கும் இருக்கிறாங்க, ஹலாலான முறையில் தான் என்னை வாப்பா என் தாயை முடிச்சு கொண்டாங்க, அதனால நான் ஹலாலாக பிறந்தவன் தான், உங்களுக்கு வேணுமெண்டா வாங்க, அந்த சாட்சியை காண்பிக்கிறேன். இதுதான் வேளாண் சகோதரர்களே அணுகுமுறையாக இருக்க வேண்டும். இந்த அணுகுமுறை இல்லாமல் இன்று என்ன நடக்கிறதெல்லாம், தடி இருக்கிறவங்க எல்லாம் வேட்டக்காரர்கள், எல்லாரும் உலமாக்கள், முஃப்திகள், முஹத்திஸ்கள், கூகுளுடைய இந்த கூகுளை வச்சு கொண்டு இந்த வாட்ஸ்அப்பையும் இதை வைத்துக் கொண்டு எல்லாரும் மார்க்கத்தை பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்து தலையில காயம் ஏற்பட்டு அவர் குளிக்க வேண்டிய நிலைமையில குளிக்க கூடாது, தயமும் செஞ்சிருக்கலாம், இல்ல நீ குளிக்க தான் வேணும் என்று மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அவர் தலையில தண்ணி ஊற்றி அவர் மௌத்தாகிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்தவரை கொண்டு போட்டீங்க, ஏன் மார்க்கத்தை தெரியாம மார்க்கத்தை சொல்ல போறீங்க? பார்சியில சொல்லுவாங்க, நீம் முல்லா ஹத்ராய் இமான், நீம் ஹக்கீம் ஹத்ராய் தான், அறப்படிச்ச வைத்தியர் உயிருக்கு ஆபத்து, அறப்படிச்ச ஆலிம் ஈமானுக்கு ஆபத்து. டாக்டர் என்று சொன்னா அந்த டாக்டர்ல யார்கிட்ட கேட்கணும்னு அவளுக்கு நல்ல தெரியும். சும்மா சாதாரண டாக்டர்கிட்ட கேட்க மாட்டீங்க. பல்லுனா அந்த டென்டிஸ்ட் ஆக நல்ல டென்டிஸ்டான்னு பாப்பீங்க. ஹார்ட்னா சும்மா ரோட்ல உள்ள டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு ஹார்ட்ட கொடுக்க மாட்டீங்க. சின்ன சின்ன வைத்தியத்துக்கும் ஆக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் போவீங்க. மார்க்கத்தை மட்டும் கண்டு நின்றவர்கள் எல்லாம் பேசுறது, கண்டு நின்றவர்கள் எல்லாம் விமர்சிக்கிறது, இதனால் உம்மத்து சீர்குலைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இது மாற்று கருத்துக்கள் உள்ள நேரத்தில் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கும் 100 சட்டத்தில் ஒன்று ரெண்டு 100 விஷயத்தில் அமீர் முஃமினாக இருக்கிறார். கீழுள்ளவர் 3 விஷயத்தில் கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனா ஒரு நாள் சண்டை பிடிச்சுக்கொள்ள துவா, ஒருவருக்கு ஒரு துவா, ஒருவருக்கு ஒரு பண்பாடு, ஒருவருக்கு ஒரு அகலா. இன்றைக்கு குரோதம், வைராக்கியம், மாற்று கருத்துள்ளவர்களை விமர்சிக்கிறதுல இந்த சாதாரண அற்பமாக உலமாக்கலிடத்துல கால் மடிச்சு இல்லாம வெறுமனே புத்தகத்தினையும் கூகுள்லையும் மார்க்கத்தை படிச்சுட்டு மற்றவர்களை விமர்சிக்கக்கூடிய ஃபிரௌனுக்கு எப்படி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானோ அந்த குர்ஆனுடைய அந்த முறையை கூட பேணாமல் முஸ்லிம்களுக்கும் உலமாக்கலையும் இந்த சாடி தவறான வழியில கொண்டு போறதே இது உம்மத்துக்கு பெரிய அபாயத்தை, அழிவை ஏற்படுத்தும். மார்க்க தீர்வு வழங்குறதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இஸ்லாம் எப்படிப்பட்ட நிலைப்பாடு தந்திருக்குது. நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுவ, ஒரு விஷயத்துல ஒரு ஆய்வு செய்து, ஒரு விஷயத்துல ஒரு தீர்ப்பு எடுக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரும் சரியாக இருக்க இயலாது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க இப்படி, அபூ ஹனீஃபா சொல்றாங்க இப்படி, ஆனா அவங்கக்கிட்ட ஆதாரம் மிக தெளிவாக இருக்குது, இவங்கக்கிட்ட ஆதாரம் தெளிவாக இருக்குது. என்னுடைய பார்வையில இமாம் ஷாஃபி சொல்றதுதான் சரி என்று சொல்கிறேன். ஆனால் ஹனஃபியுடைய 3 குறுக்கு தெரிய இமாமுடைய பார்வையில இமாம் அபூ ஹனீஃபா சொல்றதுதான் சரி என்று சொல்கிறார். அதனால இமாம் அபூ ஹனீஃபா வலிக்கத்து விட்டார் என்பதும் அல்ல, நவுது பில்லா இமாம் ஷாஃபி வலிக்கத்து விட்டார் என்பதும் அல்ல. அதுக்கு இஸ்லாம் நபி அவர்களுடைய ஹதீஸ் சொல்லி தந்த அழகான அதபு ஒழுக்கம் வழிகாட்டல் என்னது. யார் சரி என்று நான் காண்கிறேனோ அவருக்கு 2 நன்மை. யாரை நான் அந்த விஷயத்துல மர்ஜூஹான, அது ஆதாரம் குறைவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்று கருதுகிறேனோ அவருக்கும் ஒரு நன்மை, ரெண்டு பேருக்கும் நன்மை, இவருக்கு 2 நன்மை, ஒரு நன்மை. ஒரு விஷயத்தை தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரத்தில் இது மிக தெளிவாக, மிக அழகாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க போய் பனு குறைதால தொழுவுங்க. அசர சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து போய் கொண்டிருக்கக்குள்ள சூரியன் மறைய போகிறது. 2 கருத்து வந்துருச்சு, தொழுக அலவாயிரும் இல்ல ரபி அவங்க அங்கதான் சொல்ல சொன்னாங்க. ஒரு சாரா தொழுதாங்க, ஒரு சாரா அலா செய்தாங்க. ஒரு சாரா நம்ம பிள்ளை தானே இருந்திருக்கிறாங்க இல்ல. நபி அவங்க 2 பேரும் வந்தோம்ன நீண்ட ஹதீஸ் அவர்களோட கடிஞ்சு கொள்ள இல்ல, நீங்க 2 பேரும் செஞ்சது கயிறு தான் சொன்னாங்க. அழகான மார்க்கம் சொல்லுங்களே, இத விளங்க. 3000 மசிதிகள் இருக்குது, 250 மதரசாக்கள் இருக்குது, 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில சொற்பர்கள் அதையும் இதையும் பேசி திரியக்கூடிய நேரத்தில் அதுக்கு கவரப்பட்டு எல்லாருமே இமோஷன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பல வருட காலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயத்தை 2006 இருந்து பொறையுடைய நிலைப்பாடு என்னென்று மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானம் எப்படி எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொற்பமான சில கருத்து வேற்றுமைகளை மக்கள் பரப்பக்கூடிய நேரத்தில் அதுல அணுகுமுறைய மிக நிதானமாக அணுக வேண்டும் என்று சொல்லி மாற்று கருத்துள்ளவர்களும் நிதானமாக. சுபஹானல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மிக விரிவான ஒரு மனிதன். 150 பிறந்து 204 வஃபாத்தாகிறார். குரேஷி வம்சத்தை சேர்ந்தவர். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடலை போன்ற அறிவை கொடுத்திருந்தான். குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் உடைய சட்டங்களை, அர்ரிசாலா என்ற இந்த உசூலுல் ஃபிக்ஹ் ஃபிக்குடைய மிக மிக நுணுக்கமான சட்ட திட்டங்களை அவர்கள் தான் முதலாவது இந்த உம்மத்துக்கு வகுத்து கொடுத்தார்கள். கிதாபுல் உம் தாய் என்ற ஸ்தானத்தில் அவர்கள் ஃபிக்குடைய கிரந்தங்களை அவர்கள் தொகுத்து தந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா இந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் கூட ஷாஃபி மதுவை மதித்து தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறது. இந்த நாட்டுடைய விவாகரத்து சட்டம் அது ஷாஃபி ஃபிக்குடைய அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இவைகளை நாங்கள் நினைச்ச மூப்புக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்காம உலமாக்கல் வழிகாட்டக்கூடிய விஷயத்துல அந்த வழிகாட்டலை பெற்று இந்த மூணு விஷயத்தை நான் முன்வைத்தேன். குஃப்ரோட ஹக்கு வாத்திலோட எங்களுக்கு மத்தியில வேற்றுமை. நாலாவது, சில மனிதர்களுடைய கோபத்தாவமான நேரத்துல மிசாஜில அவர்கள் கோபப்பட்டு ரபியா அஸ்லமி என்ற சஹாபியை ஏசித்தாங்க. ஏசணும்னு அவங்களுக்கு உடனே விளங்கிச்சு, நான் தவறு செஞ்சுட்டேன், ரபியா என்ன மன்னிச்சிருவாப்பா, நான் மன்னிக்க மாட்டேன் இல்லாரு. நேரம் போனாங்க நபிக்கிட்ட, யார் சொல்லா ரபியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அவர் என்ன மன்னிக்கிறார் இல்ல. நபியவங்க, ரபியா இங்க வாங்க, உங்களுக்கு தெரியும் அபுபக்கர் யாருன்னு. போக்குற ரபியா சொல்றா, இது நல்ல வேலை தான், அவருதான் ஏசினா அவரே போயிட்டு முறையீடு செஞ்சிருக்கிறார். முறையீடு செஞ்சது வேற எதுக்கும் அல்ல, துன்யால நான் உங்களை ஏசிட்டேன், நான் ஆகரத்துல எனக்கு இது பதில் கொடுக்க இயலாது, அதனால துன்யால உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுறேன். கனிவான சகோதரர்களே, இதுதான் எங்களோட பண்பாடாக இருக்க வேண்டும். எங்களுக்கு சில நேரம் மனிதன் என்ற அடிப்படையில் சில ஆத்திரம் கோபம் வரும், அவைகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விமர்சிக்க கூடாது, அவர்களை தவறான முறையில் பேசக்கூடாது. ஒரு ஹதீஸ் எல்லாருடைய மேலையும் உள்ளறிக்க செய்ய வேண்டும். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. முந்தகம் ஹதீஸ்ல இக்ராம் ஒரு முஸ்லீம் என்ற தலைப்பில் நீங்க இந்த ஹதீஸை படிக்கலாம். திருமசியுடைய தமிழ் பொறுப்பேற்பு எடுத்து நீங்க வாசிக்கலாம். ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார், பாவம் பெரும் பாவம், உதாரணமாக குடிக்கிறார் என்று வச்சுக்கோங்க. அவர் குடியில ஈடுபட்டு இப்ப தௌபா செஞ்சிட்டார், அல்லாஹ் கிட்ட பண்றார், தௌபா செய்கிறார். அவர் தௌபா செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு அவரை பத்தி விமர்சிச்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொல்றாங்க, இந்த விமர்சிக்கக்கூடிய ரெண்டு பேரையும் அதே பாவத்தில் ஈடுபடுத்தாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்றேன். காபத்துல்லாவ யாரும் உடைச்சாங்கண்டா, எல்லாரும் என்ன சொல்றீங்க, காபத்துல்லாவ உடைச்சிட்டீங்க. எந்த நாளும் காபத்துல்லாவ போல ஒரு மூவினுடைய உள்ளத்தை உடைச்சிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மூவினுடைய உள்ளத்தை நோவிப்பது காபத்துல்லாவை உடைப்பதை விட பெரும் குற்றம் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நாலு அடிப்படைகளை விளங்குங்க. குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த முருகல் நிலைமை இந்த முறையை தான் நாங்கள் இந்த பிபிஎஸ் அணுகிறோம். ஃபிரௌனாக இருந்தாலும் குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில தான், நீங்க என்னதான் கத்தினாலும் கதறினாலும் பேசினாலும் எங்களோட அணுகுமுறை இதுவாகத்தான் இருக்கும். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்போம், பேசுவோம். ஏன், இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது எங்களோட கடமை. நீங்க அதை விமர்சித்துக் கொண்டே இருப்பீங்க தெரியாதனமாக, உங்களோட மடமையின் காரணத்தினால், இஸ்லாம் தீனை புரியாத காரணத்தினால், உணர்ச்சி வசப்பட்ட காரணத்தினால் இந்த விஷயங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. எங்களோட மார்க்கம் ரசூலுல்லாஹி செல்லும் அபூஜகல் போன்றவர்களை கூட நபி அவர்கள் கொண்டு விட்டு சந்தோஷப்பட இல்லை, அந்த பிணத்தை பார்த்து கூட நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நலவும் தீமையும் சமமாக மாட்டாரே, அவன் தீங்கு செய்தால் நலவு செய் என்பதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய அணுகுமுறையாக இருந்தது. காவியாரிகளாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்போம், வாங்க நீங்க தவறில் இருக்கிறீங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க சில நேரத்தில் வாட்ஸ்அப்ல அதுல இதுல மெசேஜ் அனுப்புவாங்க, ஆக்ரோஷப்படாதீங்க, தெரியாதனமாக செய்தாங்க, நீங்க ரோசப்படாதீங்க. நாங்க இந்த பிபிஎஸ் போன்றவர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இவர்களை கூட நிதானமாக நடத்தியிருக்கிறோம். இந்த நாட்டுடைய அமைதியை காப்பதற்கு ஜம்மியத்துல் உலமாவும் உலமாக்களும் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் ஒரு நாளும் மறக்க மாட்டாது. இதை மறக்க கூடாதுமே ஆன சோதர்களே, குரானை பற்றி விமர்சித்தார்கள். குரான் யாருடையது? அல்லாஹ்வுடையது. யாரும் அதை விமர்சிச்சா அவன் விமர்சனத்துக்கு காரணத்தினால குர்ஆன் அப்படி ஆகிருமா? அஷ்ரபலி தாழ்விய நீ பார்த்து நீ ஹராத்துல பிறந்தவன் என்றதுனால அவர் அப்படி ஆகிடுவாரா? அழகான பதில் கொடுக்க பழகுங்க. நாங்க சொன்னோம் கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு பதில் தாரோம். அல்ஹம்துலில்லா, 26 ஆயத்துக்களை நீங்க காஃபிர்களை கொல்றீங்க. இல்ல, நாங்க என்ன செய்யறோம் இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? 26 ஆயத்துக்கும் ஒரு மாசத்துல பதில் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லா, இன்று வரைக்கும் அதை பத்தி அவர்கள் பேசுறது கிடையாது. அணுகுமுறை 100,000 மேல சந்தேகமான தலைப்புல புத்தகம் படிச்சு விநியோகிச்சிருக்கிறோம். எல்லா பன்சலை கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறையாக இருக்குமே தவிர, அதுக்காக கோவில்ல போயிட்டு நாங்க பூசாரி முன்னுக்கு தேங்க உடைக்க மாட்டோம். நாங்க கும்பிட சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு, எங்களோட மார்க்கத்தோட வாழ்ந்து மௌத்தாவது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் உங்களோட மார்க்கத்தை புண்படுத்தும் விதத்துல நாங்க எதையுமே பேச மாட்டோம் என்று குர்ஆன் வழிகாட்டியிருக்கு. கண்டிப்பாக சகோதரர்களை தெரியாங்களே, இந்த அணுகுமுறை அந்நியர்களோடு இருக்கக்குள்ள மூமினாங்க கலிமா சொன்ன கிப்லாவும் நோக்கி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்று கருத்துக்கள் பலது இருக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைப்பாடு ஹதீஸுக்கு அவர்கள் சொன்ன விளக்கம் என்னவென்றா, யாரும் மௌத்தாகினா அழுகிறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனா அழக்கூடிய நிதானம் எப்படி இருக்கணும்னா, ஒப்பாரி வச்சு கத்தியை ஆடையை கிழிச்சு முடிய வெளியே போட்டு ஆண் பெண் கலப்பில்லாம சத்தத்தை போட்டு அப்படி எல்லாம் செய்ய முடியாது. அழுக வந்தா அழுகுதான் வேணும், ஆனா அது நிதானமாக இருக்க வேணும். சிரிக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் வழிகாட்ட மார்க்கம் அல்லவா? எங்க சிரிக்கணும், எங்க அழுகணும்? சும்மா ஒருவரை பார்த்து சிரித்தா சூரத்துல் குஜராத் எச்சரிக்கை செய்கிறது, இன்னைக்கு அவரை பார்த்து சிரிச்சா நாளைக்கு அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்க வைப்பான். ஆனா பொன்முருகன் கூத்தொத்தர் வரவேற்றா அதுதான் எங்களுடைய தீனுடைய உயர்கட்டமாக இருக்கும். கனிவான சகோதரர்களை தெரியாங்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு ஒரு மாற்றமான பத்துவாவை சொல்றாங்களே, அது என்னது? அவங்க மௌத் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அதுதான் மையத்துக்கு வேதனை நடக்கும் என்று சொல்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு இது சரியா புரிஞ்சுக்கொள்ள, அதுக்கு சொன்ன வார்த்தை அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்வானாக. மாற்று கணக்கு, ஆனா பேச்சு அழகான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை. வயதுல மூத்தவங்க ஹலீஃபா, நான் நபியுடைய மனைவியாக இருக்கலாம், உம்மஹாத்துல் முஃமினீனாக இருக்கலாம், எல்லாருக்கும் தாயாக இருக்கலாம், இருந்தால் எந்த வார்த்தையும் நிதானமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. நபிவங்க யூதர்களுடைய விஷயத்துல தான் அப்படி சொன்னாங்க. யூதர்கள் மௌத்தாகும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, மௌத்தாகினத்துக்கு பிறகு எனக்கு நீங்க அழுகணும், இந்த பணத்தை கொடுத்துட்டு போவாங்க, வசியத்து செஞ்சுட்டு போவாங்க. இன்னல் மையத்தை, மையத்துக்கு வேதனை நடக்கும், வெளியில் உள்ளவர்கள் அழுகும் பொழுது எப்ப இவர் அந்த பாவத்தை தூண்டிட்டு போயிருந்தார் என்ற கருத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தெளிவாக சொன்னார்கள். அதனால சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வச்சு வந்துச்சு. ஒருவருக்கு ஒரு மாவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவ தலைவர் கடிதம் எழுதினான், உனக்கும் அலிக்கும் இடையில மோதல் தானே, நான் அல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள பாக்குறேன், அப்படி அல்ல, நீ என்னோட சேர்ந்துக்கோ, நானும் நீனும் சேர்ந்து அடிப்போம் இந்த அழிக்கு. இதான் இன்றைக்கு நாங்க பயங்கரமான சோதனையில் இருக்கிறோம். எல்லாரும் இதிலிருந்து தௌபா செய்ய, எங்கட பிரச்சனைகள் இந்த வாட்ஸ்அப் கூகுள்ல பேசாதீங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க, ஜமியாக்கு வாங்க, உட்கார்ந்து பேசுங்க, உலமாக்கள் இடத்துல கால் படிச்சிருந்து மார்க்கத்தை விளங்குங்க, கண்டவர்கள் எல்லாம் நின்றவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பேசாதீங்க. அல்லாவுக்காக மார்க்கம் எவ்வளவு தெரிஞ்சீங்களோ அந்த அளவுக்கு பேசுங்க, இல்லன்னா நீங்களும் வழிகேட்டுல மற்றவர்களையும் வழிகேட்டுல கொண்டு போவீங்க. கன்னிமார்களே, அந்த அந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்தாக வேண்டும், இல்லை என்றால் பயங்கரமான விபரீதம் ஏற்படும். மாவியா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பாரு எனக்கு உள்ள பிரச்சனை, எனக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, இத நான் பார்த்துக்கொள்வேன். அலி ரபி அல்லாஹோ அவருக்கு எழுந்தாக ஒரு கால் அடி எடுத்து வச்சா நாங்க ரெண்டு பேர் சொல்ல ஒண்ணு முடிச்சிடும் சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்களோட விஷயம் எல்லாம் பப்ளிக்கு கொண்டு போறோம், பெரிய வீரர் என்று நினைக்கிறோம். சிங்கள மொழியில பேசி விஷயங்களை வெளியே போடுறது, ஆங்கிலத்தில் சிங்களத்தில் தமிழ்ல. இன்னைக்கு நீங்க தமிழ்ல ஒரு விஷயத்த பேசினாலும் நீ என்ன செய்யுது, நான் அளந்துதான் பேசுறேன், எனக்கு தெரியும் இந்த இடத்துல நான் என்ன பேசணும் என்று. நான் நிதானமெல்லாம் பேசல, மிக நிதானமாகத்தான் ஒவ்வொன்றையும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிதானத்திலிருந்து ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு விஷயங்களை நீங்க பேசிட்டு போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது, அதை மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மச்சதுல இப்படி தவறாக பேசியிருக்கிறார், அதை கொண்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதை கொண்டு போறாங்க பார்லிமெண்ட்டுக்கு, அதை கொண்டு போறாங்க பன்சரிக்கு, அதை கொண்டு போறாங்க மகநாயக்க அஸ்கிரியைக்கு. அத பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில ஒரு தவறான கருத்தை முன்வைக்கிறார்கள். எங்கட வேற்றுமைதான் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பெரிய சோதனையாக அமைஞ்சிருக்கிறது. நாங்கள் பலதையும் விட்டுக் கொடுத்த கூடிய நிலைமை உண்டாகிறதுக்கு காரணம் எங்களுக்கு மத்தியில வரக்கூடிய சண்டை சச்சரவு தான் என்றது மறக்க வேண்டாம். அதுக்கு மிக அழகான ஒழுக்கத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக. வேற்றுமையில் ஒற்றுமையை கடைபிடித்து ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய, ஒரு முன்மாதிரியான சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என் அனைவர்களுக்கும் தந்தன்வாயாக. எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. நாம் முன்மாதிரியான ஒரு சமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. நாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் நிலைமை பாதுகாப்பாயாக. கண்டி மக்களுக்கு, திகன மக்களுக்கு, அம்பார மக்களுக்கு, அந்த அனுக்கிரம மக்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையிலிருந்து அவர்கள் இன்னும் விடுபடவில்லை அல்லாஹ். இப்படிப்பட்ட சோதனைகளை இந்த நாட்டில் மேலும் மேலும் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ். முஸ்லிம்களின் உடைமைகளை, உயிர்களை, தீனுடைய ஸ்தானங்களை, மதரசாக்களை, மசிதிகளை, இமாம்களை அல்லாஹ், தீனுக்கு ஹிதமத் சொன்ன ஒவ்வொரு மனிதரையும், கலிமா சொன்ன ஒவ்வொருவரையும் நீ பாதுகாப்பாயாக. ஒற்றுமையாக ஒன்றுபட்டு முன்மாதிரியான ஒரு சமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. இந்த தீனை மாற்று மத சகோதரர்களுக்கு முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நசீபாக்குவாயாக. எமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை ஒற்றுமையாக பேசி அதை தீர்த்துக் கொள்ள கிருபை செய்வாயாக. வாகிருதா.